الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وصلى الله على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه أما بعد கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற பாடத்தில் அசுத்தம் நஜீஸ் என்றால் என்ன, இந்த குர்ஆனில் குர்ஆன் ஹதீஸில் அசுத்தத்தை பற்றி எவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது, குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட கடுமையான நஜீஸ்களுடைய வகைகள் எவை என்பதை சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். உதாரணமாக செத்தவைகள், அதை போன்று இரத்தம், அதை போன்று பன்றி, அதே போன்று சிறுநீர், இப்படியான நஜீஸ்களுடைய வகைகளை பற்றி சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய பாடத்தில் சிலர்கள் சில விடயங்களை நான் சொல்லியிருந்தேன், அந்த நஜீஸ் ஏற்பட்டுவிட்டால் குளிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் மார்க்கம் ஒன்றை சொல்லியிருக்கும், ஆனால் நாங்கள் ஒன்றை விளங்கி வைத்திருப்போம். நாங்கள் விளங்குவதெல்லாம் மார்க்கம் கிடையாது. மார்க்கம் எதை சொல்லியிருக்கிறதோ, என்னுடைய புத்திக்கு பட்டதை நாங்கள் செய்வதனால ஒருவர் என்ன செய்யறாரு, இஷாவுடைய தொழுகை 4 ரக்அத், இல்லை இல்லை நான் 5 ரக்அத் தொழுறன் என்பதற்காக வேண்டி அவருக்கு நன்மை கூட கிடைக்க போறல்ல. ஒருவர் என்ன செய்யறாரு, ஜும்மாவுக்கு ஹுத்பா ஓதிட்டு 2 ரக்அத் தொழுறது பரந்து, இவர் சொல்றாரு இல்லை இல்லை நான் ஜும்மாவுக்கு வந்து ஹுத்பாவையும் கேட்டுட்டு நான் லுஹர 4 ரக்அத் தொழுறன் என்பதற்காக அவருக்கு நன்மை கூட கிடைக்க போறல்ல. அப்ப எது எப்படி செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி செய்தால்தான் அல்லாஹுடைய பொருத்தமும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நிறைவேற்றியவர்களாக நாம் ஆகுவோம். அதனுடைய அடிப்படையில் நஜீஸில் பொதுவாக சிலர்களுக்கு சிறுநீருக்கு பின்னால், அதாவது ஒரு திரவம் வெள்ளை, அதாவது வெள்ளை கலருக்கு ஒரு திரவம் வெளியாகும், அதற்கு அரபியில சொல்லுவாங்க வதி என்று சொல்லி. பொதுவாக நாட்டா மத்தொழில் செய்யக்கூடியவங்க, கடுமையாக அதாவது பாரங்கள் தூக்கக்கூடியவங்க, இப்படியானவர்களுக்கு இந்த வதி வெளியாகும். சில நேரங்களில் நாங்கள் நினைச்சிருப்போம் இது வெளியாகினா கட்டாயமாக குளிக்கணும் என்று, குளிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுறாங்க, வதியை பொறுத்த வரைக்கும், சிறுநீருக்கு பின்னால் வெளியாகக்கூடிய அந்த வதியை பொறுத்த வரைக்கும், அது நஜீஸ் ஆடையில பட்டுட்டு சொன்னா எங்களுடைய பிறப்புறுப்பையும் பட்ட இடத்தையும் கழுகி கொண்டு வுது செய்தால் போதும், குளிக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே போன்று அடுத்தது மதி என்று சொல்லக்கூடியது, அதாவது உடல் இச்சைகள் உடலில் ஏற்படும் போது, அதாவது உடலுறவின் போது வெளியாகக்கூடியது, ஆரம்பத்தில் வெளியாகக்கூடியதுக்கு சொல்றது மதி என்று, அதாவது அதுவும் ஒரு திரவம், இதுவும் நஜீஸ். அதாவது இது மனிதனுடைய உடல்ல இருந்து வெளிப்பட்டால் குளிக்க வேண்டிய தேவை கிடையாது. சிலர்கள் நினைச்சிட்டாங்க அவருக்கு இச்சை ஏற்படுவது அல்லது ஒரு உணர்வு, இதனால அவருக்கு ஆரம்பத்தில் வெளியாகக்கூடியது, வெளியாகிட்டு என்று சொன்னால் இவர் நினைக்கிறார் இது அவசரமாக நாங்கள் சுத்தம் செய்து குளிச்சு கொள்ளணும் என்று, குளிக்க வேண்டிய தேவை கிடையாது. அவர் என்ன செய்யணும், பிறப்பொறுப்பை சுத்தமாக்கி கொண்டு வுது செய்தால் போதுமாகும். ஏனென்றால் இது அதிகமாக பெண்களுக்கு வெளியாகும். அதே போன்று ஆண்கள், அதாவது திருமணம் முடித்தவர்கள், முடிக்காத வாலிப்பு ஆண்களுக்கும் அதிகமாக வெளியாகும். ஏனென்றா அலுவலியெல்லாம் ஒன்றவங்க சொல்லுறாங்க, எனக்கு அதிகமாக மதி வெளியாகும், அதாவது ஆடைகள் எல்லாம் பட்டிருக்கும், எனக்கு வெக்கமாக இருந்துச்சு இந்த சப்ஜெக்டை பற்றி, இந்த சப்ஜெக்டை பற்றி நபியிடத்தில் கேட்கறதுக்கு. நான் என்ன செய்தேன், ஒருவரை நியமித்தேன், பேத்து நான் நபியுடைய மருமகன், நான் எப்படி டிரெக்டாக போய் மாமா கிட்ட கேட்கறது, நான் என்ன செஞ்சேன், ஒருவரை நியமிச்சு நபி கிட்ட போய் கேளுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி எனக்கு அதிகமாக மதி வெளியாகுது, இப்படி வெளியாகி நான் குளிக்கோணுமா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தவப்ப வஅஸில் ஜக்ரக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய பிறப்புறுப்பை நீ கழுவி கொண்டு அவருக்கு சொல்லுங்க, வுது செய்தால் போதும், அப்ப குளிக்க வேண்டிய தேவை கிடையாது. சுஹைல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு மதி வெளியாக கொண்டிருந்துச்சு, நான் நினைச்சேன் இது வெளியாகிற டைம் எல்லாம் நான் குளிச்சு கொண்டே இருந்தேன், அதனால நான் கடும் சிரமத்துக்கு ஆளாகிட்டேன், அதாவது நான் நோய்வாய்ப்பட்டுட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் நான் முறப்பாடு செய்தேன், யார சூழல்லா இப்படி ஒரு நோய் இருக்குது எனக்கு, அது இச்சையால வெளியாகலாம் அல்லது சில உணர்வுகளாலையும் என்ன செய்யலாம் வெளியாகலாம், குளிர்காலத்துல வெளியாகலாம். இப்ப நான் இதனால நான் குளி என்ன செஞ்சிட்டேன், இது நஜீஸ் தானே, அதனால நான் குளிச்சேன் யார சூழல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் நீங்க குளிச்சீங்க, குளிக்க வேண்டிய தேவை கிடையாது. அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், நீங்க வுது செய்தால் போதும் தானே, நீங்க குளிக்க வேண்டிய தேவை கிடையாது. அடுத்தது மணி, அதாவது மனிதனுடைய இச்சை மூலமாக வெளியாக கூடியது, இது நஜீஸ் கிடையாது. இது குளிப்புடைய பாடத்துல நான் இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துவேன். ஒரு மனிதனுடைய ஆடையில மணி பட்டுட்டா, இந்திரியம் பட்டுட்டு சொன்னா அதை கழுக வேண்டிய தேவை கிடையாது, அது நஜீஸ் கிடையாது. பட்ட இடத்தை என்ன செய்யலாம், அது காய்ந்திருந்தால் எங்களுடைய கையால சுரண்டு விட்டுட்டு என்ன செய்யலாம், அந்த ஆடையை உடுத்து பள்ளிக்கு வரலாம். அது இல்லாம அது நஜீஸ் கிடையாது இன்ஷால்லா. அதனுடைய விபரத்தை குளிப்புடைய பாடத்துல நான் இன்ஷால்லா விளங்கப்படுத்துவேன். அடுத்தது நஜீசுடைய வகையில மிக முக்கியமாக ஒரு விடயம் தான், எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான், நாயுடைய விடயம். நாய் பட்டா எப்படி சுத்தம் செய்யறது, இந்த நாய் நஜீஸ் என்று சொல்லுறாங்க, இது எப்ப பட்டா எப்படி பட்டா நாங்க எப்படி சுத்தம் செய்யணும் என்பது எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா வலக ஃபீஹில் கல்பு ஐ யக்ஸிலஹு சபஅ மர்ராத், நாய் ஒரு பாத்திரத்துக்குள் தன்னுடைய வாயை நுழைவித்தால் நீங்கள் அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை வீசிவிட்டு ஏழு முறை தண்ணீராலும் ஒரு முறை மண்ணாலும் நீங்கள் கழுகி கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேறொரு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஏழு முறை தண்ணீராலும் ஒரு முறை அதாவது மண்ணாலும் கழுகி கொள்ளுங்க, அது ஆரம்பத்தில் மண்ணால கழுகி கொண்டாலும் சரி, கடைசியாக மண்ணால கழுகி கொண்டாலும் சரி. உதாரணமாக ஒரு நாய் ஒரு பாத்திரத்துக்குள்ள வாய் நுழைவிச்சுட்டு சொன்னா, நாங்க கண்டுட்டோம் என்று சொன்னா, நாங்க என்ன செய்யறது, அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அல்லது அந்த பிளேட்டை எதுல அந்த நாய் வாய் நுழைவிக்கிறதோ அதை முழுமையாக என்ன செய்யறது, வீசி விட்டு முதலாவது முறை மண் எடுத்து தேய்த்து கொள்றது, கையில் ஏதாவது போட்டு என்ன செய்யறது, மண்ணால அந்த பாத்திரத்தை முழுமையாக தேய்த்து கொண்டு ஏழு முறை தண்ணீரால கழுகிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏழு முறை தண்ணீரால, ஏழு முறை தண்ணீர் என்ற எப்படி ஒவ்வொரு முறையும் தண்ணீர் எடுத்து ஏழு முறை ஊத்திட்டு அலசி வீசுறது அல்ல, ஒரு முறை தண்ணீர் எடுத்து ஊத்தி அலசி வீசணும், இரண்டாவது முறை தண்ணீர் ஊத்தணும், அலசிட்டு அது வீசணும் தண்ணீர், இப்படி ஏழு முறை அந்த பாத்திரத்தை கழுகி கொண்டு நாங்க என்ன செய்யறது, ஒரு முறை மண்ணால தேய்த்து கழுகி கொள்றது. இது நாய் ஒரு பாத்திரத்துக்குள்ள வாயை போட்டா சுத்தம் செய்யற முறை. இப்ப எங்களுக்கு தெரியும் அறிவியல் ரீதியாக விஞ்ஞான சயின்ஸ் ரீதியாக கூட ஏன் இந்த ஹதீஸை வச்சு பெரும் ஆராய்ச்சியாளர்கள் எங்களுக்கு சொல்றாங்க, இதனால நிறைய வைரஸ்கள் வெளியாகுது, இந்த பாத்திரத்தில் ஒருவர் நீர் அருந்தது மூலமாக கிட்டத்தட்ட 30-60 நாளைக்கும் உள்ளால அந்த நாயுடைய நாவில் உள்ள அந்த வைரஸ் கிருமி மனிதனுடைய உடலில் ஏற்படுத்தி உடலுக்குள்ள செலுத்தி உடலில் பலவிதமான சில நேரங்கள் அவருடைய குரல் கூட நாய் வளமுள்ள குரலாக, நாயுடைய குரலை போன்ற ஒரு குரலாக மாறுவதற்கும் முடியும் என்பதாக வெப்சைட்டுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விஞ்ஞான ரீதி அறிவியல் ரீதியாக இந்த ஹதீஸை வச்சு சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க சுத்தம் செய்துக்கோங்க. இப்ப சில நேரத்துல சில ஊர்களில் வேட்ட நாய் பாவிக்கிறாங்க, மிருகங்களை பிடிப்பதற்காக வேட்ட நாய்கள் அரபு நாடுகள்ல பாவிக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் தாராளமாக என்ன செய்யலாம், ஒரு மிருகத்தை அதாவது சாப்பிடுவதற்கு ஹலாலான ஒரு மாடையோ ஆடையோ அல்லது ஒரு மானையோ வேட்ட நாய் பிடித்துட்டு வந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புகாரில் வரக்கூடிய ரிவாயத், அது பிடித்து வந்துட்டு என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, அதை பிடித்து வரக்கூடிய மிருகம் உங்களுக்கு ஹலால், தாராளமாக சாப்பிடலாம். ஆனா பிடித்து வர நேரத்தில் அவரும் ருசி பார்த்துட்டு வந்திருக்க, ஒரு துண்டை ஒரு மானை பிடிச்சிருக்குது நாய் வேட்ட நாய், அவரும் ஒரு துண்டை என்ன செஞ்சிருக்கிறாரு இப்ப கடிச்சிருக்கிறார் என்று சொன்னா நீங்க அந்த மிருகத்தை நீங்க சாப்பிடுவானு. இப்ப ஒரு நாய் ஒரு மான அல்லது ஒரு ஆடை பிடிச்சிட்டு வருவது வேட்ட நாய், இப்ப பக்கத்துல இன்னொரு நாயும் இருக்குது, ரெண்டு நாயும் இருக்குது, இவருடைய வேட்ட நாயும் இருக்குது, தெரியாத இன்னொரு நாயும் இருக்குது. இப்ப உங்களுக்கு சந்தேகம் வருவது, இந்த நாய் தானா அந்த ஆடை பிடிச்சது, இல்லாட்டி ஏன வேட்டனா என்ற சந்தேகம் வந்தாலும் புகாரில் வரக்கூடிய ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மிருகத்தை, ஹலாலான மிருகத்தை நீங்க சாப்பிட வேண்டாம். அதே போல அடுத்தது, இப்ப நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, சில வீடுகள்ல நாய் வளர்க்கிறாங்க, சில வீடுகள்ல நாய் வளர்க்கிறாங்க, அவங்க அவங்களுக்கென்று சில முஃப்திமார்களை வச்சு, அதாவது இன்டர்நெட்ட முஃப்தியாக வச்சு ஃபத்வாக்களை தேடி இன்றைக்கு என்ன செய்யறாங்கடா, வீட்டில் நாய் வளர்க்குறாங்க. நாய் வளர்க்கலாமா ஏலவாயண்டா? சஹியான ஹதீஸ், தெளிவான ரிவாயத், நாய் வளர்க்கறது கூடாது. இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்குறத விட இன்றைக்கு காலையில் போனால் தெரியும், நாய் வளர்க்குறவங்க தான் கூடுதலாக இருக்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர், அதாவது விவசாயம் வீட்டில் அல்லாத பாதுகாப்புக்கு, அதாவது கால்நடைகள் இருக்குது, இதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒருவர் நாய் வளர்த்தா கூட, வளர்க்கறதுக்கு அனுமதி இருக்குது, அப்படி வளர்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு கீராத்து நன்மை அவருடைய நன்மையிலேருந்து குறையுதுன்றாங்க. வளர்க்கறதுக்கு அனுமதி இருக்குது, இக்கட்டான ஒரு கட்டம், அவருடைய விவசாய நிலம், அவருடைய ஆட்டு மந்த, அவருடைய இந்த மந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு நாயை வளர்க்கலாம், வளர்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஃபஸ குல்ல யௌமின் மின் அமலிஹி கீராத், கஷ்டப்பட்டு தொழுதிருப்பாரு, கஷ்டப்பட்டு திக்ர் செஞ்சிருப்பாரு, அந்த நன்மையில ஒரு கீராத் அவருக்கு குறைக்கப்படும் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. சில இடங்கள்ல என்ன செய்யறாங்க, நாய்களை விற்பனை செய்யறாங்க. எங்கட முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, நாயை விற்பனை செய்யறாங்க, வளர்க்கிற நாய், ஆனா அவங்க பாவிக்கிறதும் இல்ல, ஆனா விற்கிறாங்க. இன்னைக்கு என்ன நிறைய மாற்றுமத சகோதரர்கள் விலை கூட நாய் வாங்குறாங்க, அதனால நாங்க விற்பனை செய்யறோம், நாங்க என்ன செய்யறோம், அதை இம்போர்ட் பண்ணி விற்கிறோம். நபியா அவங்க சொன்னாங்க, அதனால வரக்கூடிய வருமானம் சுத்த ஹராம், அதனால வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய ரிவாயத், அதனால வரக்கூடிய வருமானம் சுத்த ஹராம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப வீட்டுக்குள்ள நாய் வச்ச உணர்வு பிரச்சனை என்னென்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டுல உருவப்படமும் நாயும் இருக்குமோ அந்த வீட்டுக்கு மலக்குமாறு நுழைய மாட்டாங்க. இன்னைக்கு சில வீடுகள்ல பாருங்க, அந்த மினிஸ்டரோட பிடிச்ச போட்டோ பறக்கத்துக்காக வீட்டு வாசல தொங்க வச்சிருக்கிறாரு, நாட்டுடைய அதாவது ஜனாதிபதியோட பிடிச்ச போட்டோ வீட்டு வாசல தொங்குது, மகன் ஃபுட்பால் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு வீட்டு வாசல்ல போட்டோ தொங்குது, மகன் மகள்ட கல்யாண போட்டோ வீட்டு வாசல்ல தொங்குது. போதாத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை சூரா கஹ்ஃப் ஓதுறாரு, ஓ பக்ரா ஓதுறாரு, மாஷா அல்லாஹ், எல்லா ஜிக்ரும் வீட்டுல நடக்குது. ஆனா வீட்டுல பலாய் முசீபத், வீட்டுல பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்ல. ஏன், எந்த அமல செஞ்சாலும் எப்ப அல்லாட, அதாவது சகீனா ரஹ்மத் எப்ப வரும், மலக்குமார் எப்ப நுழைவாங்க, அமல் செஞ்சா மலக்குமார் காசத்தான் வீட்டு வாசல் வரைக்கும் வாராங்க, வந்து பாக்குறாங்க, ஆஹா வீட்டுக்குள்ள நாய் இருக்குது, உருவப்படம் இருக்குது, நீ எந்த அமல் செஞ்சாலும் எங்களுக்கு வரையலாம், எங்களுக்கு வரையலாம். நிறைய வீடுகளுக்கு போனா வீட்டுல என்ன செஞ்சுக்க, எத்தனையோ போட்டோஸ்களை தொங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது நபி அவங்க சொன்னாங்க, புகார்ல வரக்கூடிய ரிவாயத், உருவ படங்களும் நாயும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு மலக்குமார் ஒரு நாளும் வரமாட்டாங்க. கொஞ்சம் யோசிப்போம், இப்ப வீட்டுல உருவப்படங்களை வச்சிருக்கிறோம், வீட்டுல நாய் வளர்க்கிறோம், இப்ப எங்களோட ரூஹ் போகுது, அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாரையும், இப்ப ரஹ்மத்துடைய மலக்கு வருவாங்களா வீட்டுக்குள்ள, எவ்வளவு அமல் செய்யறாரு, இப்ப பிரச்சனை, இப்ப எங்களோட ரூஹ் எடுக்க ரஹ்மத்துடைய மலக்கு வரணும், ஆனா வரையலா தட, ஏன்னா வீட்டுக்குள்ள உருவப்படம் இருக்குது, வீட்டுக்குள்ள நாய் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய ரிவாயத், முஸ்லீம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்க வீட்டுக்கு வரல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பயும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருக்கும், அதாவது வாக்கு தந்த வாக்குக்கு மாறு செய்ய மாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாக்கு தந்தா அந்த வாக்கை கட்டாயமாக நிறைவேற்றுவாங்க. ஆனா சென்ன டைமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் வரலையே, என்ன நபி அவங்களுக்கு சரியான கவலை, ஏன் வராம இருக்கிறாங்க? கொஞ்சத்துல பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டிலுக்கு கீழால சின்ன நாய்க்குட்டி ஒன்று இருக்குது, சின்ன நாய் ஒன்று இருக்குது. நபி அவங்க கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த நாய் எப்ப வந்துச்சு? சொன்னாங்க, எனக்கு என்ன தெரிய போச்சு. அப்பதான் சொன்னாங்க, நபி அவங்க எந்த வீட்டுல உருவப்படமும் நாயும் இருக்குமோ அந்த வீட்டுக்கு மலக்குமாறு வரமாட்டாங்க. அதே போல இப்ப அடுத்த பிரச்சனை என்னண்டா, இப்ப நாய் பாத்திரத்துல வாய போட்டா எப்படி சுத்தம் செய்யறன்னு பார்த்தோம். இப்ப ரோட்ல போற ஒரு நாய் எங்கட மேல பட்டுட்டு, ஒரு நாய் ரோட்ல போற ஒரு நாயுடைய உடம்பு எங்கட மேல பட்டுட்டு, இப்ப என்ன செய்யறது? நீங்களும் பேசினாத்தான் இப்ப என்ன செய்யறது? ஏதத்தனம் கழுவணும். அது எப்ப கழுவணும் என்று சொன்னா, இப்ப ரோட்ல நாங்க போறோம், ஒருவர் நாய் வெள்ளக்காடும் அதிகமாக காணலாம் எங்களுக்கு, நாங்களும் நடந்து போறோம், மேல பட்டுட்டு சொன்னா கழுவ வேண்டிய தேவையில்லை. கழுவ வேண்டிய தேவையில்லை. எப்ப கழுவ வேண்டும் என்று சொன்னா, நாயுடைய நாவு ஈரம், இப்ப நாயுடைய உடம்பு இப்ப மழை பெஞ்சிருக்குது, இந்த டைம்ல போறோம், நாய் ஒன்று வருவது மேலப்பட்டது என்று சொன்னா, உடுப்ப ஏழு முறை என்ன செய்யணும், தண்ணீரால கழுகி ஒரு முறை மண்ணாலையும் கழுகணும். இப்ப நல்லா வெயில் வெயில் டைம்ல நாயுடைய உடம்புல எந்த ஈரத்தன்மையும் இல்ல, இப்ப போற நாய் மேலப்பட்டது என்று சொன்னா கழுவ வேண்டிய தேவையில்லை. நாய் ஈரமாக இருக்கிற நிலைமையில நாயுடைய மேனியும் எங்கட உடல்ல அல்லது எங்க உடுப்புல பட்டுட்டு சொன்னா, கையில பட்டுட்டு சொன்னா, ஒரு முறை மண்ணால கைய தேய்ச்சிட்டு ஏழு முறை என்ன செய்யறது, கைய கழுகி கொள்றது. இன்னும் சிலவங்க என்ன செய்யறது என்றா, நாய் ஒரு உடுப்புல பட்டுட்டு சொன்னா வாஷிங் மிஷின்ல போய் என்ன செய்யறது, அந்த உடுப்பு கொண்டு போய் போட்டாங்கன்னு சொன்னா எல்லா உடுப்பும் நாசம், எல்லா உடுப்பும் நாசம் ஆகும். அதனால என்ன செய்யறது, அந்த உடுப்பை மட்டும் தாராளமாக வெளியில் என்ன செய்யறது, நாங்க இப்ப உதாரணமாக உடுப்புல பட்டுட்டா பேசன்ல போட்டு என்ன செய்யறது, எடுத்துட்டோம்னா அந்த நஜீஸ் பேசன்லயும் பட்டுடும். அதனால பைப்ல நாங்க என்ன செய்யறது, எங்க ஆடைகளை முடியுமான அளவுக்கு கழுகி கொள்றது. அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக இந்த நஜீசுடைய வகைகளை சொல்லும் போது, மலங்களை உண்ணும், அதாவது மலங்களை நஜீஸ்களை சாப்பிடக்கூடிய மிருகங்களுடைய பாலை குடிப்பதே நபி அவங்க தடை செய்தாங்க, கூடாது. அதே போல அந்த மிருகங்களுடைய மேனிக்கு மேலால பிரயாணம் செய்யறதோ அதனுடைய இறைச்சியை சாப்பிடுவதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று அடுத்ததாக சாராயம், அதாவது வைன், இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஜீஸ் இதுவும் உடல்ல பட்டால் நாங்க என்ன செய்யணும், சுத்தம் செய்து கொள்ளணும். அப்ப இன்றைய பாடத்துல நாங்க இந்த நஜீசுடைய வகையில தொடர்ச்சியாக வதியை பற்றி, அதே போன்று மதியை பற்றி, மனிதனுடைய உடலிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த நஜீசை பற்றியும், அதே போன்று நாய் உடல்ல பட்டால் எப்படி சுத்தம் செய்யணும் என்ற விடயத்தையும், அதே போன்று மலங்களை உண்ணக்கூடிய மிருகங்களுடைய பாலை குடிப்பது, அதே போன்று மது, இதுவும் நஜீசுடைய வகைகளை சேரும் என்ற பாடத்தை நாங்கள் இன்றைய பாடத்துல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல மற்ற விடயங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேட்டுக்கோங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.